டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். செய்தியை கேட்கும் முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எபேசியர் 3 அதிகாரம் 16 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், எபேசியர் 3:16 முதல் 19 வரை. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுலப்போஸ்தலன் ஏறெடுக்கும் இந்த ஜபத்திலேயும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறார். ஐஸ்வர்யத்தில் இருந்து செய்வதென்றால் என்ன என்பதையும், ஐஸ்வர்யத்தின்படியே செய்வது என்றால் என்ன என்பதையும் ஏற்கனவே முன்பு நாம் சிந்தித்திருக்கிறோம். ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுக்கும்பொழுது மிக குறைவாக கொடுக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்கும்பொழுது மிக அதிகமாக செய்ய வழி நடத்துகிறதா இருக்கிறது. எபேசிய விசுவாசிகளுக்காக ஜபிக்கும்பொழுது 4 முக்கியமான குறிப்புகளுக்காக ஜபிக்கிறார். முதலாவது விண்ணப்பம், அவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறார். ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜபம் தேவையானதாக இருக்கிறது. சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்காக ஜபிக்கிறோம், அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் வெளியரங்கமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறோம், உள்ளான ஆவிக்குரிய மனிதனை குறித்து அக்கறையற்றவர்களாகிவிடுகிறோம். வெளியே உள்ள சரீரம் கடந்து போகும் ஒன்றாயிருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை நித்தியமாய் வாழுகிற முக்கியமான காரியமாய் இருக்கிறபடினாலே அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதும் மிக அவசியம். இங்கே குறிப்பாக உள்ளான மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான வல்லமை தேவை என்று ஜெபிக்கிறார். கிருபையினாலே வளர்வதற்கு வல்லமை தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெறுவதற்கு வல்லமை தேவை. இந்த வல்லமையை தூய ஆவியானவரே தருகிறார். எனவேதான் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, சரீர பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலன் பவுலும் தன்னுடைய சரீரத்திற்காக ஜெபித்தார். 3 முறை கர்த்தரிடத்திலே தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். தேவனும் அவருடைய ஜெபத்தை கேட்டார், அவருக்கு பதில் கொடுத்தார். ஆனால் சரீரத்திற்காக ஜெபிப்பது போலவே ஒவ்வொருவருடைய ஆத்ம வாழ்க்கைக்காகவும் அவர்கள் ஆவியிலே பலப்படவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அந்த வல்லமையை தர முடியும், ஜீவனை தர முடியும், விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே முதிர்ச்சியை கொடுக்க முடியும். 2வதாக பவுல் எபேச சபையாருக்காக ஜெபிக்கும் ஜெபம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து அவர்கள் இருதயத்திலே வாசமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கலாத்தியர் 2:20 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இந்த நிறுவத்திலே இயேசுவுக்குள் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாயிருக்கிறது. நாம் கிறிஸ்துவிலேயும் கிறிஸ்து நம்மிலேயும் வாசம் பண்ண வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 கவனியுங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நெல்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? நீங்கள் இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது, அவரை உங்கள் உள்ளத்திலே இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கொஞ்ச காலம் தங்கும்படியாக அவர் உங்களிடத்திலே வரவில்லை, நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் வந்து தங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நித்திய காலமாக உங்களிலே வந்து தங்குகிறார். யோவான் 15:5 பார்க்கும்பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார். நாமும் மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் வாழும்படி ஜெபிக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் எபேச சபை மக்களுக்காக ஜெபிக்கிற 3வது ஜபக்குறிப்பு என்னவென்றால், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்தவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதாவது அவர்கள் அன்பிலே வேரூன்றினவர்களாகவும் அன்பிலே நிலை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய வாஞ்சை என்ன? அவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது அளவிடப்பட முடியாதது. அவருடைய அன்பின் அகலம் என்றால் என்ன? அவருடைய அன்பின் கரமானது உலகம் முழுவதும் நீண்டு செல்கிறது. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் 10:9 கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்றும் இயேசு கூறியிருக்கிறார். எனவே அவரது அன்பின் அகலம் பூமி முழுவதையும் அணைக்கும் அன்பாயிருக்கிறது. அன்பின் நீளம் என்றால் என்ன? உலகம் உருவாக்கப்படும் முன்னதாகவே தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை குறித்த தீர்மானம் உண்டாக்கப்பட்டுவிட்டது. அது நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. அந்த காலங்களுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. மூன்றாவதாக, அன்பின் ஆழம் என்றால் என்ன? அதுதான் சிலுவையில் இயேசுவின் மரணம். பிலிப்பியர் 2:8 கவனியுங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, அதுதான் அன்பின் ஆழம். அன்பின் உயரம் என்றால் என்ன? இந்த உயரம் தேவனுடைய அரியணை வரை அது சென்று எட்டுகிறது. பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தேவனுடைய அன்பை குறித்த இந்த அத்தனை காரியங்களையும் உணர்ந்து கொள்ள செய்ய முடியும். தேவனுடைய அன்பு அளவிடப்பட முடியாதது, மனிதனுடைய அறிவிற்கு எட்டாதது. 4வதாக, பவுலப்போஸ்தலன் எபேசு சபையாருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட்டவராக இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை நாம் புரிந்து கொண்டிருக்கும் அளவிற்கு நாமும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவிலும் அவர் நம்மிலும் இருப்பதனாலே தேவனிடத்திலே கிறிஸ்து பெற்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நமக்கும் அவர் சொந்தமாக்கினார். தொடர்ந்து எபேசியர் 3:20-21 பார்ப்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். இது ஒரு ஆரம்ப ஸ்தோத்திர பாடல் போலவும் ஆசீர்வாத ஜபம் போலவும் நிறைவடைகிறது. இது எபேசியர் நிறுவத்தின் முதல் பகுதியை நிறைவடை செய்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக நமக்கு கொடுக்கவும் நம்மிலே கிரியை செய்யவும் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அவர் எவ்வளவு பெரியவர், நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூட தகுதியற்றவர்கள். அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நம்மிடத்திலே இடமும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த ஜபத்தை அவர் ஏறெடுப்பதற்கு காரணம் என்ன? திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். நாம் பங்கு பெறும் திருச்சபை இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறதா, அல்லது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இப்பொழுது நாம் 4வது அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இன்று எபேசியர் 4வது அதிகாரத்திற்கான ஒரு முகவுரை பகுதியை பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியிலே 1வது வசனம் முதல் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சபை என்பது புதிய ஒரு மனிதன். இப்பொழுது எபேசியர் நிறுவத்தின் புதிய ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். முதல் 3 அதிகாரங்களிலேயும் திருச்சபையை தேவன் எப்படி திட்டமிட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி அதற்காக தன்னையே கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை பாதுகாக்கிறார் என்பதை சிந்தித்தோம். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரை திருச்சபையின் குணநலன், இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். விசுவாசி எப்படி பரலோக அழைப்பை பெற்றவன் என்பதை சிந்தித்தோம். இப்பொழுது அவனுடைய நடக்கை இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கப் போகிறோம். இது உலக பிரகாரமான ஒரு நடக்கை அல்ல. ஆனால் உலகத்தில் நாம் நடக்கும் ஒரு நடக்கை. உண்மையான விசுவாசிகளின் கூட்டமாக சேர்ந்து திருச்சபை என்று அழைக்கப்படும் பொழுது உன்னதத்திலே கிறிஸ்துவிலே நாம் வீற்றிருக்கிறோம். கிறிஸ்து திருச்சபையின் தலையாக பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். ஆனால் திருச்சபை இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. எபேசியர் முதல் 3 அதிகாரங்களிலே திருச்சபையின் அழைப்பை குறித்தும் திருச்சபை எப்படி கட்டப்பட்டது என்பதை குறித்தும் திருச்சபையின் அடிப்படை சட்டத்திட்டங்கள் என்ன என்பதையும் சிந்தித்தோம். இந்த கடைசி 3 அதிகாரங்களிலேயும் திருச்சபையின் நடக்கையை குறித்து, திருச்சபையின் அறிக்கையை குறித்து, இந்த உலகத்திலே திருச்சபைக்குள்ள போராட்டத்தை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். திருச்சபை ஒரு புதிய மனிதன். வருங்காலத்திலே திருச்சபையானது மனவாட்டியாக போகிறது. அது மட்டுமல்ல, திருச்சபை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல போர் வீரனாயும் இருக்கப் போகிறது. முதல் 3 அதிகாரங்களிலேயும் மறுரூப மலையின் உச்சியிலே நாம் இருந்தோம். புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய உன்னதமான நிலை என்று இதை நாம் அழைக்கலாம். எனவேதான் அந்த 3 அதிகாரங்களிலேயும் நாம் அத்தனை நிமிடங்களை செலவு செய்தோம். இப்பொழுது நாம் மலையிலிருந்து இறங்கி உலகத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். இங்கே நமக்கு போராட்டங்கள் உண்டு. மலை உச்சியிலே நாம் பெற்ற அனுபவம் இந்த உலகத்திலே நமக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் பெற்ற உன்னதமான அனுபவங்கள் நம்மை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும். மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம் என்னவென்றால், நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவின் புத்தகம் கர்த்தரை குறித்து என்ன சொல்கிறதோ அதே காரியங்களைத்தான் எபேசியர் நிருபமும் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோசுவா வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்தார். எதின் அடிப்படையிலே நுழைந்தார்? தேவன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோவுக்கு, மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நுழைந்தார். வாக்குத்தத்தின்படி அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமானது. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து உள்ளே அழைத்து சென்றார். யோர்தானை கடப்பது என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமானதாயிருக்கிறது. நாம் விசுவாசிகளாக வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டோம். இங்கேதான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அதாவது இங்கேதான் நாம் வாழ வேண்டும். கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாயிருந்தாலும் யோசுவாதான் அதை முறைப்படி எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாக சுதந்திரிக்க வேண்டியவனாயிருந்தான். சுதந்திரித்தல் என்ற வார்த்தை யோசுவாயின் புஸ்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படி சுதந்திரிக்கும் பொழுது வழியிலே தடைகளும் எதிரிகளும் காணப்பட்டாலும் அவற்றை மேற்கொண்டு யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய நிலைமை என்பது எபேசியர் நிருபத்தின் முதல் பாதி பகுதியிலே முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது தேவன் நம்மை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அவற்றை சுதந்திரிக்கிறவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்த பூமி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் அதில் அவர்கள் பிரவேசிக்கும் வரை அது அவர்களுக்கு சொந்தமாகவில்லை. யோசுவா 3:3, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? யோசுவாவே, இந்த வாக்குத்தத்த பூமி எல்லாம் உங்களுடையது. ஆனால் உங்கள் காலடி மிதிக்கும் இடத்தைத்தான் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்பொழுது ஒரு விசுவாசி பரலோகத்தின் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படியான வாய்ப்பை பெற்றவனாயிருக்கிறான். என்றாலும் ஆராய முடியாத கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை கர்த்தருடைய வார்த்தையிலே ஆராய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறவர்களாக வாழ வேண்டும். எபேசியர் 3 அதிகாரங்களிலே மகிமையான நம்முடைய நிலைமையையும் திருச்சபையின் உன்னதமான நிலைமையையும் தேவன் கொடுத்திருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது நமக்கு நேராக கட்டளைகள் வருகிறது. உன்னதமான ஒரு நிலைமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிலர் இந்த எபேசியர் நிருபத்தின் முதல் பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் உன்னதமான ஆவிக்குரிய பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள். தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்வார்கள். ஆனால் முழுமையான அங்கத்தினராக மாட்டார்கள். ஏன் நீங்கள் இந்த திருச்சபையின் அங்கமாகவில்லை என்று கேட்டால், நாங்கள் காண முடியாத திருச்சபையின் அங்கமாயிருக்கிறோம் என்பார்கள். அநேகர் இப்படி கண்ணால் பார்க்க முடியாத திருச்சபையின் அங்கமாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே கண்களால் பார்க்க முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஞாயிறு ஆராதனையை தவிர திருச்சபையின் மற்ற ஆராதனைகளுக்கோ, வேதபாட வகுப்புகளுக்கோ, ஊழியங்களுக்கோ வருகிறதில்லை. திருச்சபையாக அவர்கள் தேவைப்படும் நேரத்திலே அவர்களை அங்கே காண முடிகிறதில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நடைமுறையாக கண்களால் காண முடியாத திருச்சபையானது இந்த உலகத்திலே ஒரு ஐக்கியமாக காணப்படக்கூடிய செயல்படும் ஐக்கியமாக விளங்க வேண்டியது முக்கியமானது. இப்பொழுது எபேசியர் நிறுவனத்தின் நடைமுறை பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். உலக திருச்சபையானது ஒரு புதிய மனிதனாய் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மனிதன் தன்னை ஒரு புதிய மனிதனாக இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டும். கண்களால் காண முடியாத திருச்சபையின் அங்கத்தினர்களும் இந்த உலகத்திலே காணப்படும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வேண்டும். வித்தியாசமானவர்களாக, ஜீவனுள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக விளங்க வேண்டும். அவர்கள் வார்த்தையின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் செயல்படும் கிறிஸ்தவராய் விளங்க வேண்டும். எபேசியர் 4 முதல் 6 வரை சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோடு பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இல்லை என்றால் இந்த நிறுவத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை நீங்கள் செய்யும்படியாக தேவன் உங்களிடத்திலே கேட்கவில்லை. முதலாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதின் மூலமாக ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கமாக வேண்டும். 4 முதல் தொடர்ந்து வருகிற பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மீட்கப்பட்டவர்களுக்காக, ஏற்கனவே சத்தியத்தை கேட்டவர்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து போய் படுத்து கிடக்கும் ஒரு மனிதனை எழுந்து நட, எழுந்து நட என்று எவ்வளவு கூறினாலும் அவனால் எழுந்து நடக்க முடியாது. முதலாவது, மரித்து போன மனிதனுக்கு உயிர் வேண்டும், அவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நாமும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்று பவுல் கூறியிருக்கிறார். தேவனை விட்டு தூரமாயிருக்கிற எல்லாருடைய நிலைமையும் இதுதான். ஒரு கல்லறை தோட்டத்திலே போய் நின்று கொண்டு எல்லாரும் நேராக நில்லுங்கள், முன்னோக்கி நடங்கள் என்று எந்த படைத்தலைவனும் கூறுவதில்லை. அப்படி அவன் கூறினாலும் அங்கே யாரும் எழுந்து நடக்கப் போவதில்லை. முதலாவது, அங்கே இருக்கிறவர்கள் ஜீவன் பெற வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் மரித்துக் கொண்டிருக்கும் உலகத்தை பார்த்து எதையாவது செய்யுங்கள், நீங்கள் சிறந்தவர்கள் ஆகலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவன் அதற்கு நேர் எதிரான காரியத்தை சொல்கிறார். முதலாவது, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாகுங்கள், அப்பொழுது உங்களால் சில காரியங்களை செய்ய முடியும் என்கிறார். நீங்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இல்லையென்றால் தொடர்ந்து வரும் வசனங்களை நீங்கள் கேட்கலாம், ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாத வரை இது உங்களிடத்திலே சொல்லப்படும் காரியங்கள் அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விசுவாசியாக மாறுவீர்கள் என்றால் தேவன் உங்களிடத்திலே என்ன கேட்கப் போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களை சுற்றி பார்க்கும்பொழுது தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் தேவன் எதிர்பார்க்கிறபடி வாழ்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை, சகோதரியே, உன்னதமான நிலைமையிலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஆயத்தமுள்ளவர்களாயிருக்கிறோமா? எபேசியர் 4 முதல் 6 கடைசி வசனம் வரை விசுவாசிகள் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து பேசுகிறது. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் விசுவாசியாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானது. நிகழ்ச்சிகளை தவற விடாமல் தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னை ஆராய எனக்கு உதவி செய்யும், உம்முடைய விருப்பப்படி வாழ என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்ற ஜெபத்தோடு வரும் நிகழ்ச்சிகளுக்காக ஆயத்தப்படுவோமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி அற்புதமாக, ஆச்சரியமாக, இலவசமாக ரட்சித்தீர் என்பதை கேள்விப்பட்டோம் ஐயா. எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். நாங்கள் உன்னதங்களிலே உம்மோடு உட்கார்ந்திருந்தாலும் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக நடக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலே நாங்கள் கேட்கப் போகிற உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கவும் உம்முடைய எதிர்பார்ப்பின்படி வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசும், எங்களை பூரணமாய் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாற, எங்கள் உள்ளான ஆவியிலே நாங்கள் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எப்பொழுதும் எங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவும், பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் என்னவென்று உணர்ந்து கொண்டு தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தேவனே, நான் உமது அன்பை இன்னும் நெருங்கி கோவை போல் போகும் பாதையில் பொழுது பகட்டு ராவில் வந்து மூடிட யா கோவை போல் போகும் பாதையில் பொழுது பகட்டு ராவில் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 46:28. எரேமியா 46:28.
Hallelujah.